உபதேச சகஸ்ர பிரகரணம் பத்யபாகத்துல அஞ்சாவது கண்டம். மூத்ராசங்கோயதோ தங்கஹ நாக்ரஹீதமிருதம் யதா கர்ம நாச பயாத் ஜாதோ அந்த ஆத்ம ஜான கிரஹஸ்ததா. இது மனுஷாளுக்கு வாழ்க்கையில வேதாந்தத்தை வாசித்துக் கொண்டிருந்த போதிலும் அவளுக்கு அனுபவம் வராததுக்கு என்ன காரணம்? இது சாதாரணமாக வேதாந்தம் வாசிக்கிறோம், மற்ற எல்லா சாஸ்திரமும் வாசிச்சா புரியுது, கணக்காகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் எதாகட்டும் வாசிச்சா புரியுது. ஆனா ஆத்ம ஜானம் மட்டும் வாசிச்சு கேட்டு எல்லாம் பண்ணினாலும் அது அனுபவத்துக்கு வரமாட்டேங்குது. இந்த அனுபவத்துக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த சந்தேகம் ரொம்ப பேருக்கு இருக்கு. ஆனா அந்த சந்தேகத்தை நேரா எங்கேயும் உபனிஷத்துல சொல்லல, சூத்திரத்தையும் சொல்லல. அதுக்கு நமக்கு சந்தேகம் வந்து அது போக்கடிக்கணும். இது போல ஒரு சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் பிரகரணங்கள். சாதாரணமா என்ன நினைப்பா, பிரகரணங்கள் வேண்டியது இல்லையே, பிரம்மசூத்திர பாஷ்யம் வாசிச்சாலே போருமே, பாஷ்யம் வாசிச்சா விஷயம் புரியுது. ஆனா அது நம்ம அனுபவத்துக்கு வரணுமே, அந்த அனுபவத்துக்கு வர்றதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நிறைய தெரிஞ்சுக்கணும். இதுல அனுபவத்துக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நன்னா தான் சொல்லிட்டு இருக்கேன், நன்னா கேட்டு இருக்கோம், நன்னா புரியுது, ஒரு சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் நம்ம அனுபவத்துக்கு மட்டும் வரமாட்டேங்கிறது. வேதாந்தம் அப்படி சொல்றது நினைக்கிறமே தவிர அது நம்ம அனுபவத்துக்கு ஏன் வரல அப்படிங்கறது ஒரு சந்தேகம் இருக்கு. இத தீர்மானம் பண்றதுக்காக ஒரு பிரகரணம். இது உபதேச சாஸ்திரம்னா என்ன அர்த்தம்? ஆயிரம் உபதேசங்கள் இருக்கும் இதுல. அது மாதிரி இது போல ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் நமக்கு ஏன் வாழ்க்கையில வேதாந்தமானது புரிய மாட்டேங்கிறது, அதுல சொல்லும்படி நாம் ஏன் நடந்து கொள்ள முடியலை அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்குத்தான் முதல்ல சொல்றார், அப்ப உங்க மனசு கிளீனா இருக்குமையானால், ஒரு விதமான தோஷமும் இல்லாம இருக்குமையானால் சொன்னதுமே புரிஞ்சுவிடும். ஆனா உங்க மனசுல பிரதிபட்ச பாவனைகள் நிறைய பண்ணி வச்சிருக்க, இது எப்படியோ அதுக்கு மாறாகதான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கு. அந்த எண்ணங்கள் வலுத்து இருக்கிறதுனால வேதாந்தம் நமக்கு சொன்னாலும் அது புரிய மாட்டேங்கிறது. அது அதுக்கு சமாதானம். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது சமாதானம் கீழே சொன்ன தேகாத்ம ஜானவஜானம் தேகாத்ம பிரதகம்பராம் அப்படின்னு கீழே சொல்லியாச்சு. இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் எவ்வளவு வலுத்து இருக்கோ, அதே போலயே சரீரம் நான் இல்லை, சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபமாக ஆத்மா இருக்கு அப்படின்னு எப்ப நிச்சயம் வருமோ, அந்த நிச்சயம் எப்படி நானே சரீரம் அப்படின்னு சரீரத்தினுடைய செயல்கள் எல்லாம் நான் நான் எப்ப சொல்றேனோ அதுக்கு சமானமா இருக்குமையால் இது போயிடும். ஆகையால் இதுக்கு காரணம் என்ன? வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான பிரதிபத்தியை விட லௌகிக காரியங்கள்ல பிரதிபத்தி ஜாஸ்தியா இருக்கு. சாதாரணமா நீங்களே பாருங்க, காலம்பரம் எழுந்து ஆத்மா வேற சரீரம் வேற நினைக்கிறமா? இல்ல. ஏன் நினைக்கல? அது பிரயோஜனம் இல்ல. ரொம்ப சாதாரணமா அதை பத்தி ஏன் வரலன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல, அதை வரவழைச்சுக்கணும். ஆனா ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சரீரம் ஆத்மா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அதுலயே நடந்துட்டு இருக்கோம். காபி சாப்பிடணும், ஸ்நானம் பண்ணணும், பகவான் பஜன் நாம பண்ணணும், ஸ்தோத்திரங்களை படிக்கணும், இப்படிதான் போறதே தவிர நம்ம சரீரம் இதனால நமக்கு சரீரத்துக்கு சௌக்கியம் வரணும், பணம் வரணும், புகழ் வரணும் இப்படி நினைக்கிறே தவிர ஆத்மஸ்வரூபமா நான் இருக்கேங்கிற நினைப்பு வரமாட்டேங்கிறது. அதற்காகத்தான் இப்ப அதை பத்தி சொல்ற. இது எப்பவுமே ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா ஒரு இன்சிடென்ட வச்சு சொன்னா அது ரொம்ப நன்னா இருக்கும், மனசுல பதிவு. ஆகதான் முதல்ல ஒரு நடந்ததான ஒரு சம்பவத்தை சொல்றார். மூத்ராசங்கோ ஏதோ தங்க நாகிரஹீதமிருதம் யதா கர்மநாத பயாஜ்யந்தோ ஆத்ம ஜான அக்ரஹஸ்ததா. ஆத்ம ஜானம் சொன்னாலும் அது அவன் பிடிக்க மாட்டேங்கிறது. ஏன்? புதங்கர்னு ஒருத்தர் இருந்த ஒரு மகர்ஷி. அந்த மகர்ஷி மகாவிஷ்ணுவை ரொம்ப நாள் தியானம் பண்ணி தபஸ் பண்ணினார். மகாவிஷ்ணுவை குறித்து மகாவிஷ்ணு பிரத்யட்சமானார். பிரத்யட்சம் ஆன பிறகு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு அமிர்தம் வேணும்னு கேட்டார். ஏன்னா அமிர்தம் சாப்பிட்டோமே ஆனால் அதுக்கப்புறம் மரணமும் இல்ல, கிழத்தனமும் இல்ல. மரணம் இல்ல சார், கிழத்தனம் மட்டும் ஒரு 150 வயசுல நீங்க இருக்க அனுபவிக்கணும்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம், அதோட மரணமே பரவாயில்லையே. இந்த கிழத்தனமும் கிடையாது, மரணமும் கிடையாது. ஆகையால் அப்படிப்பட்டதான அமுதம் வேணும்னு கேட்டேள். சொர்க்கலோக்கத்தில் இருக்க நான் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு வரத்தை கொடுத்தார். கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சொர்க்கலோகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான இந்திரனை சொல்லி இந்த அமிர்தத்தை ஒரு பானை நிறைய கொண்டு போய் அவருக்கு கொடுங்க உதங்கனுக்கு அப்படின்னார். மகாவிஷ்ணு சொன்ன வார்த்தையை கேட்டுதானே ஆனும் இந்திரன். ஏன்னா இவரை விட ரொம்ப பெரியவரோ இல்லையோ, எப்பப்ப ராட்சசாவுடைய பயம் வருதோ அப்பப்ப இந்திரன் மகாவிஷ்ணு விட்ட தான் போறார். அவர் தான் பல வேஷங்களை போட்டு பல அவதாரங்களை எடுத்துக்கொண்டு பலவார பலவிதமாக அரக்கர்கள் எல்லாம் கொண்டிருக்கார். ஆகையால் நமக்கு ப்ராப்ளம் வந்தாலே காப்பாத்துறவர் மகாவிஷ்ணு, நம்மளை விட ரொம்ப உயர்ந்தவர். அவர் சொன்னதான காரியத்தை நம்ம பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். ஆனா இவருடைய மனசுல என்னடா, அமிர்தத்தை கொடுக்கப்படாது. ஏன் கொடுக்கப்படாது? இந்த ஊர்ல இருக்கிற மனுஷியால் எல்லாம் அவளுக்கு மனுஷியால் மர்த்தியாள்னு பேர். மர்த்தியாள்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிராணனை விடுறவான்னு அர்த்தம். என்னைக்கோ ஒரு நாள் பிறந்திருக்க, ஒரு நாள் போய்தான் ஆகணும். அந்த போகிறது வந்து கொஞ்சம் டிலே பண்றதுக்காக ட்ரை பண்றாள். இதெல்லாம் கம்ப்ளீட்டா போக முடியாது. அப்படி ஆயிடுச்சுன்னா தேவதைகள்வா, தேவதைகளுக்குதான் அவ மர்த்தியாள் இல்ல. ஆகையால் இந்த லோகத்துல இருக்கிறவளுக்கு பிராணன் விட்டுதான் ஆகணும், மரணம் வந்துதான் ஆகணும். அது வேண்டாம்னு இவர் சொன்னா அது ரூலுக்கு சரியில்லை. மகாவிஷ்ணுவை கொடுத்துருங்க அப்படின்ட்டார். இப்ப என்ன பண்றது? தம்மேலையும் தப்பு இருக்கக்கூடாது, நான் கொடுத்தா போல ஆகணும். அவரும் அதை சாப்பிடக்கூடாது. எப்படி இருக்கு பத்தியல? இதுதான் ராஜதந்திரங்கள். நம்ம மேல தப்பு இருக்காம நம்ம கொடுத்துடணும். ஆனா எண்டில் வரப்ப அவ அதை எடுத்துக்கொள்ள முடியாத இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பிளான் பண்ணினார். ஒரு சாதாரணமாக ஒரு ரொம்ப போரா இருக்கக்கூடியதான வியக்தி எப்படியோ அப்படி வேஷத்தை போட்டுட்டார். இடுப்புல பெல்ட்டை கட்டிட்டார். அந்த குடம் நிறைய அமிர்தத்தை எடுத்துட்டு அந்த என்ன பண்ணார், அப்படியே தொங்க போட்டு அப்படியே வர வந்து உதங்கன் கிட்ட கேட்டார். உதங்கன் பார்த்தார், யார் நீங்க? உங்களுக்கு மகாவிஷ்ணு இதை கொடுக்க சொல்லி வந்திருக்கார். யார் நான் சொல்லல, அவர் என்ன சொன்னா தெரிஞ்சு போயிடும். ஆகையால் வேஷத்துல வந்திருக்கார். இது வந்து மகாவிஷ்ணு உங்களுக்கு இதை கொடுக்க சொல்லியிருக்கார், அதனால்தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னார். ஆனா இந்த உதங்கன் பார்த்தான், பார்த்துட்டு இது அமுதம் இல்லையன்னு நினைச்சு விட்டான். காரணம் என்ன தெரியுமோ, அந்த குடத்தை ரெண்டு பக்கத்திலையும் இடுப்புல கட்டிண்டு கீழே தொங்கரா போல வச்சுட்டு இருக்கார். இதை பார்த்ததுமே என்ன ஆச்சுன்னு, அவர் வந்து மூத்திரத்தை தான் கொண்டு வந்திருக்காரே தவிர அமுதத்தை கொண்டு வரலையே நினைச்சு விட்டார். ஏன்னா அப்படி பிளான் பண்ணிட்டு அது பார்த்த நம்ம அமுதம் கேட்டோம், இவன் யாரோ நம்மள ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான், இத கொடுத்து விட்டு வரணும். ஆனா நிச்சயமா அமுதம் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கார். இப்படி அமுதம்னா இப்படி வச்சுக்க மாட்டான். அதுக்கு என்ன மரியாதை தெரியுமோ, தலைக்கு மேல வச்சுண்டு அது ரொம்ப பத்திரமாக ஒன்னும் விடாம அது வரணும்னு சொல்லியிருக்கேன். இவர் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சுண்டு இது அமுதம் இல்ல எனக்கு வேண்டாம்னு அனுப்பி விட்டார். இந்திரன் சந்தோஷமா சொர்க்கலோகத்துக்கு போயிட்டான். இப்ப மகாவிஷ்ணு சொன்னதை நடந்துட்டாரா இல்லையா? சொன்னபடி நடந்துட்டார். ஆனா தனக்கு இஷ்டமாக அவ அமுதத்தை சாப்பிடப்படாதுங்கிற விஷயம் நடந்ததா? அதுவும் நடந்தது. இப்படி நடந்தது. இப்ப அமிர்தத்தை தரேன்னு சொன்ன போதிலும் அமிர்தம் வரும்னு தெரிஞ்ச போதிலும் அந்த வேஷத்தை பார்த்து அவர் கட்டிட்டு இருக்கக்கூடியதான அந்த குடத்தை பார்த்துட்டு இது அமுதம் இல்ல, இவர் மூத்திரத்தை தான் கொடுக்கிறார் எனக்கூடியதான எண்ணத்துல எனக்கு வேண்டாம்னு அனுப்பிச்சுட்டார். இந்த கதை என்ன இருக்கு? ஒன்னும் கதையும் நன்னா இல்ல கேக்கிறதுக்கு. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் இந்த கதை வந்து பிரகிருத்தமா என்னமா உபயோகப்படுறதுன்னு, குருவானவர் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணினாலும் அதை எடுத்து வேதாந்தங்களை சொன்னாலும் நமக்கு அது வசதி இல்ல, நம்ம சரீரம் தான் வசதியும் நினைச்சு அதை விட்டு இருக்கோம். விவகாரம் என்னாச்ச, ஆத்மாவே சொல்லிட்டு இருந்தாலும் அமிர்தமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவைத்தான் பல தர மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த குருவானவர் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பற்றுதல்கள் இதை நினைச்சுட்டு இது அமிர்தம் இல்ல, இது வேதாந்தமாக நிஜமாக நமக்கு உபயோகப்பட போறதில்லை அப்படிங்கிற பிரதிபட்ச பாவனை மனுஷாளுக்கு இருக்கு. அதனால தான் புரிய மாட்டேங்குது சார். அனுபவம் வராம இருக்க காரணம் என்ன? பகவான் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. வேதாந்தம் வந்து நன்னா சொல்லிட்டு இருக்கார். அத பல தரமா கேட்கறோம். ஒவ்வொரு நாளும் வேதாந்தத்தை கேட்கணுமே என்னால் புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் இருந்தா தான் வந்து கேட்க முடியும். அதே போல அந்த வேதாந்தத்தை கேட்ட பிறகு புண்ணியம் நமக்கு வருது. என்ன சார் புண்ணியம் பாபம் எல்லாம் போகணும் தானே, அது போகணும். ஆனா ஒவ்வொரு நாளும் வேதாந்தத்தை கேட்கும் பொழுது 80 கிருஷ்ணசாந்திராயணம் பண்ணினா என்ன பலம் இருக்கோ அந்த பலம் இருக்கு. ஸ்நாதம் தேன சமஸ்த தீர்த்த கவிதை. இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை க்ஷேத்திரங்கள் இருக்கோ எத்தனை தீர்த்தங்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்நானம் பண்ணினானே எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் ஒரு நாள் வேதாந்தத்தை கேட்டோமேயானால். வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது மனசு ஒரு இடத்துல தங்கி நிறுத்தமேயானால் அவ்வளவு புண்ணியம். ஒரு செகண்ட் நின்ன போறோம்னு எஸ்ய க்ஷணமாத்திரம் நிச்சயது, ஒரு க்ஷணமாத்திரமானது நம்ம மனசு அந்த ஆத்மாவில் நிற்குமேயானால் இவ்வளவு புண்ணியம் வருது. அந்த புண்ணியமானது அதிகரிச்சு அதிகரிச்சு ஒரு நாளைக்கு என்ன ஆறுது, இந்த ஞானம் வருது. ஞானம் வந்ததுமே சொல்லிட்டேன் நேற்று, ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசா குருதே அர்ஜுனா. இந்த ஞானி ஞானாக்னிங்கிறது எல்லாவற்றையும் எரிச்சுவிடுறது. பிராரப்த கர்மா மட்டும் இருக்கு, இது அனுபவிச்சதை தரும். ஆகையால் இப்படிப்பட்டது ஞானம் வர்றதுக்கு சகாயம் பண்றது. ஆனா நம்ம என்ன பண்றோம், வேதாந்த ஏதோ புண்ணியத்தை கேட்டுட்டு போயிட்டு இருக்கோம், வீட்டுல அதை பத்தி நினைச்சு பாக்கறது இல்ல, அதோட நிக்கிறது. ஆனா இது போல பல நாள் பண்ணி பண்ணி ஒரு நாளைக்கு நமக்கு ஆத்ம தத்துவம் புரியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல, எப்படி உதங்கனானவன் அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்த போதிலும் இது அமிர்தம் இல்ல வெறும் மூத்திரம் தான் அப்படின்னு நினைச்சுண்டு எனக்கு வேண்டாம் போயிட்டுவான்னு அனுப்பினானோ, அதே போலதான் நம்மளுடைய வேதாந்த ஞானம் எல்லாம் குருமுகமாக கேட்டதான ஞானங்கள் எல்லாம் எல்லாம் என்ன பண்றது, சரீரமே ஆத்மாங்கிறதுக்கு விரோதமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது வேண்டாம் அப்படின்னு தள்ளிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற பதார்த்தத்தையே வேண்டாம்னு சொல்றோம். அதனாலதான் அனுபவம் வரமாட்டேங்கிறது. கேள்வி கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். மூத்ராசங்கா யதா உதங்கா, உதங்கிற முனிவர் மூத்ராசங்கா அமிர்தத்தை கொண்டு வந்தாலும் அது மூத்திரம் என்று நினைத்து கருதி நாகரஹி இது அமிர்தம் யதா கொடுக்கக்கூடியதான அமிர்தத்தையே அவர் அனுபவிக்கலை, அதை எடுத்துக் கொள்ளலை. கர்மனா சபயாஜந்தோ, அதே போலயே ஒரு மனுஷன் நம்ம பண்ணியிருந்த அந்த புண்ணிய கர்மம் எல்லாம் போயிடுமோ என்னமோ அப்படின்னு ஒரு கவலைப்பட்டு என்ன பண்ற, ஆத்ம ஜான அக்ரஹஸ்ததா, இந்த ஆத்ம ஜானத்தை அவன் எடுத்துக்கொள்றதில்லை அப்படின்னு எனக்கு சொன்ன கேள்விக்கு பதில் சொல்ற. இப்ப அதுக்கே வேற விதமா, புத்தி சத்கலதி ஆத்மா ஜாயதி இவச்ச திருஷ்யதே நௌகதா விருட்சாக தத்வத் சம்சார விப்ரமா. அது சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் வலுத்து இருக்கிறதுனால அது பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்றேன். அப்ப ஆப்போசிட்டா வேதாந்தம் உண்மைங்கிற, உண்மையான வேதாந்தம் சொல்றது நமக்கு அது ஏன் பிடிபடல மனசுக்கு, வேதாந்தமும் உண்மையா இருக்குன்னு சொல்றேன் ஆனா அது பிடிபடல மனசுக்கு, அது சொல்றது உண்மை இல்லேன்னு தான் நமக்கு புரியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, காரணம் முன்னையே சொல்லிட்டேனப்பா, புத்திய தன்னோட ஐக்கியமாக்கின்றான். இப்ப சாதாரணமா நம்ம பாருங்க, கிளாஸுக்கு வர்றப்போ எங்கேயோ போறப்போ மேல சட்டை போட்டு வரையிலோ இல்லையோ, நான் சொன்ன சட்டையோட சேர்த்து சொல்றேன், சட்டையை விட்டுட்டு நான் சொல்றேன். நான் சொல்லும் பொழுது நான் வரேன் கிளாஸுக்கு வந்திருக்கேன் நான் வீட்டுக்கு போறேன் சொல்றேன் இல்லையோ, இப்ப இந்த சட்டையும் தானா சேர்த்துட்டு உங்களோட ஒரு பார்ட் அண்ட் பார்சலா சட்டை இருக்கா போல நான் சொல்லி பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், புத்தியும் ஆத்மாவும் கலந்து நான் ஆத்மான சொல்ற விவகாரங்கள்லாம் என்னென்ன பண்றதோ அப்படி புத்தியோட சேர்ந்து ஒன்னாக்கிட்டு, அதனால என்னாச்சுன்னா புத்தி அசஞ்சால் அசஞ்சா மாதிரி, புத்தி ஏகாக்கிரமா இருந்தா நம்ம ஏகாக்கிரமா இருக்கா போல, அதோட கலந்து வச்சுட்டோம். நான் வரேன்னு சொன்னா சட்டையோட தான் வரேன், நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் சட்டையை எங்க கைட்டு வச்சுட்டு வீட்டுக்கு போல, அது சட்டையை கட்டணும் சேர்ந்து தான் போறேன். அதே மாதிரி புத்தியில இருக்கக்கூடியதான தர்மங்களை எல்லாமும் ஆத்மாவில ஏத்தி வச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னர், இந்த ஆத்மாவும் புத்தியும் ஒண்ணுதான் அப்படின்னு கருதுறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னர், புத்தி தியானம் பண்றதுன்னா நீங்களும் நான் தியானம் பண்றேங்கிறேன், புத்தி இங்க இங்க அசைஞ்சுண்டே இருக்குமையானால் நான் அசைஞ்சுண்டே இருக்கேன் அப்படிங்கிற கவலையோட இருக்கு, மனசுல கொந்தளிப்பு இருக்கு அப்படிங்கிறேன். ஆனா நியாயமா ஆத்மாவில கொந்தளிப்பு இல்லை, ஆத்மா க்ஷேமமாக அச்சலமாக இருக்கு. இது அசைகிறதெல்லாம் என்ன, சஞ்சலம் விமன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் சசியாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவசு துஷ்கரம். இந்த மனசு இங்கேயும் இங்கே அசைஞ்சுட்டே இருக்கு. கொடியை கட்டினா அந்த மழைய காத்துனால அது எப்படி படபடான்னு அடிச்சுக்கிறதோ அதே மாதிரிதான் மனுஷியாளுடைய மனசெல்லாம். அது இவனுக்கு நிக்க வைக்கக்கூடியதான சாமர்த்தியம் இவனுக்கு இல்ல. அதனால என்னத்தான் வேதாந்தம் சொல்லியிருந்த போதிலும் இவன் மனசோட புத்தியோட சேர்ந்து இருக்கிறதுனால, புத்திய அசைஞ்சுட்டு இருக்கிறதுனால, புத்தியில் இருக்கக்கூடியதான கவலைகள் எல்லாம் எனக்கு தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறான். இந்த கவலைகள் எங்க இருக்கு? மனசுல தான் இருக்கு. ஏன் மனசுல இருக்கு? அதானே கஷ்டப்பட்டு இருக்கு. அது மனசு கவலைப்படுறதுன்னு நமக்கு நன்னா தெரியறது. மனசு என்ன பண்றது, என்ன யோஜனை பண்றதுன்னு உங்களை தெரிஞ்சுட்டே இருக்கு பாக்கணும். மனச தெரியல உங்களுக்கு, அது வேற விஷயம். மனசு தெரியாத போனாலும் கவலை இருக்குன்னு தெரியுது. என்னமோ இது சமயம் மாறுது, இங்க வரலையே. பையனுக்கு ஸ்கூல்ல போட்டேன், 3 மணிக்கு ஸ்கூல், முனைக்கு வரல. என்ன இந்த பக்கம் போறா, அந்த பக்கம் போறா, விவகாரம் முழுக்க என்ன விவகாரம் முழுக்க? ஏன் அதாவது அந்தந்த சமயத்துல வந்துடணும். அது வரலைன்னா மனுஷனுக்கு ஒரு பயம், என்ன நடக்குமோ என்னமோ அப்படின்ட்டு. இது மாதிரி புத்தியில இருக்கக்கூடியதான பயம் எல்லாம் தனதாக ஆக்கிக் கொள்கிறான். புத்தி அசைஞ்சால் இவனும் அசைகிறான், புத்தி அசையாம நிற்குமே ஆனால் இவனும் அசையாம நிற்கிறான். இதுதான் வேதாந்தங்கள். தியாய தீவலே லாய தீவ புத்தவ் தியாயந்தியாம் ஸ்வயம் தியாவதி தியாய தீவ புத்தவ் லேலாயந்தியாம். லேலாயனம்னு அங்க தமிழ்ல லோலுங்கிற லோலு படுறான்னு, அதுதான் சம்ஸ்கிருதத்துல லேலாயந்தின் பேர். அப்படிப்பட்டதான புத்தி ஒரே கவலையோட கொந்தளிப்பட, எப்படித்தான் இந்த சந்தர்ப்பத்தை விட்டு நான் வெளியில வர முடியுமா அப்படின்னு கவலைப்படுறேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, இது போல கவலை வந்த கவலைப்பட்டு அழுது ஏதோ ஒண்ணு பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஆனா தைரியமா பகவானுடைய பாதங்களை பிடிச்சுக்கணும், அவர் ஏதோ விதமாக சரி பண்ணி விட்டுருவார். அதுதான் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கவலை இல்லாத மனுஷன் இல்ல. கவலை இருக்கத்தான் இருக்கும். கவலை வந்த பொழுது இடிஞ்சு விழுந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மனசுல ஒரு சந்தோஷமே இல்லாமல் ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா என்ன பண்ணணும், என்ன காப்பாத்துறதுக்கு பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த கீதாச்சாரியன் கிருஷ்ண பரமாத்மாவும் சில தியானம் பண்ணிட்டு இருந்தால ஏனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வந்து அதுல இருந்து உங்களை தப்பிச்சு விட்டுருவார். இதுதான் நமக்கு பண்ண வேண்டியதான செயல். அதான் இப்ப சொல்ற புத்திஷ்ட சலதி ஆத்மா ஜாயதீவ திருஷ்யதே. புத்திஷ்ட ஆத்மா சலதீவ, புத்தியில இருக்கக்கூடியதான ஆத்மா, புத்தியோட ஐடென்டிஃபை பண்ணினதான ஆத்மா, புத்தியே ஆத்மா என்று கருதினதான ஒரு ஆத்மா, அது என்ன பண்றதுன்னு தியாயதீவ சலதீவ தியாயதீவ திருஷ்யதே. சலதி அசஞ்சுண்டு இருக்கா போலையும், ரொம்ப விடாம அசஞ்சுண்டே இருக்கு. காத்துல தீபம் தீபம் இருக்கு, அது காத்து பேன் போட்டேன்னா அது என்ன பண்றது, இப்படி இப்படி எங்க அசஞ்சுண்டே இருக்கோ இல்லையா அந்த சுடர். அதே மாதிரிதான் உங்க மனசு. இப்ப அத நம்ம என்ன பண்ணணும், அது அசையாம இருக்கிறதுக்கு வேண்டியதான ஸ்வரூபத்தை நம்ம கவனிக்கணும். அதுதான் தியாய தீவ லேலாய தீவங்கிற ஸ்ருதிக்கு அர்த்தம் சொன்னார். நௌகதா உருட்சாக தத்வத் சம்சார விப்ரமா. இந்த சம்சாரத்துல பயம் வந்திருக்கே, அது எப்படி வரும், எதனால வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு? நவகதஸ்ய ஆத்மா ஒரு நாளும் அசையாது. கூட்டஸ்தமச்சலம் த்ருவம், கூட்டஸ்தமாகவும் அச்சலமாகவும் த்ருவமாகவும் சாஸ்வதமாகவும் ஞானஸ்வரூபமாகவும் இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா எங்க இருக்கு? உங்க சரீரத்துல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. எப்படி ஆகாசமானது உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கோ, ஆகாசம் நம்ம சரீரத்துக்குள்ளயும் இருக்கு, சரீரத்துக்கு வெளியிலையும் இருக்கு ஆத்மா, இந்த ஆகாசமானது. அதே மாதிரிதான் நம்ம ஆத்மஸ்வரூபமும் உள்ளும் இருக்கு எங்கும் இருக்கு. ஆனா எஞ்சான் உடம்புல மட்டும்தான் நான் நானும் தெரியறது சார், மீறி சந்தர்ப்பத்தில் நமக்கு தெரியலேங்கிற இடம் தான். ஏன் தெரியல? மனசு இங்கேதான் சுத்தி கொண்டிருக்கு. இந்த சரீரத்துக்குள்ளத்தான் மனசு சுத்தறது. ஆகையால் சரீரத்துக்குள்ள எது நடந்தாலும் நான்ங்கிறது அறியப்படுகிறது. வெளியில மனசு இல்லையோ அதனால நான் அறியப்படல. ஆனா வசுதக ஆத்மா எங்க இருக்கு? சர்வ வியாபகமாக இருக்கு. அப்படி சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியதான் இந்த ஆத்மாவை நம்ம தெரியறதுக்கு அது மாறுதலா தெரிகிறது. எப்படின்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் பொழுது மரங்கள்லாம் நமக்கு மாறுதலாக போறா போல காணப்படுறது. நீங்க முன்னாலுக்கு போறீர்கள், ஆனா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கா போலயும் மரங்கள்லாம் பின்னால ஓடுறா போலயும் தெரியுது. அதே மாதிரிதான் வேதாந்தத்தை சொன்னாலும் நமக்கு என்ன, வேதாந்தம் ஏதோ தமாஷுக்கு படிச்சுக்க வேண்டிய கிரந்தம், ஆனா உலகமானது இதுக்கு மாறுதலா நடக்கிறது அப்படின்னு உங்க கண்ணுல அது விழுறதே தவிர ஆத்மாவை பத்தி நினைக்கல. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் பொழுது மலைகளோ அல்லது மக்கத்துல மரங்களோ என்ன பண்றது, அது வேகமா ஓடி போறா பின்னால் ஓடி போறா போல தெரிகிறது இல்லையா. அந்த ஓடி போறால் தெரிகிறது என்ன ஆச்சுன்னா, அதுதான் புத்தியோட சேர்ந்த ஆத்மா. தான் சாஸ்வதமாக சாந்தமாக ஏகாந்தமாக ஒரு காரியம் பண்ணாம இருந்த போதிலும் அதுதான் எல்லாம் பண்றதுங்கிற ஒரு நினைப்பு வருது சார். பழைய நாள்ல ட்ரெயின் இல்ல, ஆச்சாரியால் எழுதுற காலத்துல ட்ரெயின் இல்ல, அப்ப என்ன பண்றது? அப்ப நதியில தாண்டறதுக்காக இந்த படகெல்லாம் இருந்தது. அது இந்த பக்கம் போனா மரங்கள்லாம் அந்த பக்கம் போறா போல தெரியறதுன்னு அவ்வளவுதான் சொல்லிருக்க. நீங்க ட்ரெயின் வேணா வச்சுங்க, ஏன்னா இது நன்னா தெரியறது விவகாரம் முழுக்க. அதனால இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது ஓடுற மாதிரி நமக்கு வேதாந்தத்தை வாசிச்சாலும் என்ன தெரியறதுன்னு, நமக்கு ஆப்போசிட்டாக ஆத்மா நித்தியம் இல்லை, ஆத்மா ஆத்மாங்கிறது கூட்டஸ்தம்ங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது, எல்லாம் உலகம் எல்லாம் போயிட்டே இருக்கு, நம்ம கவலைப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலை இருக்கே தவிர ஆத்மாவுடைய சாந்தமான ஸ்வரூபம் தெரியவில்லை. ஆகையால் இப்ப வேதாந்தம் வாசிச்ச போதும் ஏன் நமக்கு அது சரியாக வரலைங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார். புத்திஸ்தலதீவ ஆத்மா ஜாயதீவ திருஷ்யதே நவகதா விருட்சாக நவ் அண்ணன் நாவம், அது என்ன படகு, அது நவகதா விருட்சாக இந்த படகுல இருந்துட்டு இருக்கிறவனுக்கு மரங்கள்லாம் எப்படி மாறாக திரும்பி வேகமா ஓடி போறதுன்னு தெரியறதோ அதே மாதிரி ஆத்மா கூட்டஸ்தமா இருந்த போதிலும் அசையாம இருந்த போதிலும் இந்த மனசு ஓடுறதுனால அதெல்லாம் மாறுதலாக ஓடுறது, கவலையோட இருக்கு, ஆனந்த ஸ்வரூபம் ஆத்மா. ஆனா நமக்கு மிஞ்சினது என்ன? கவலை. காரணம் என்ன? நீங்க அந்த புத்திய ஆத்மா நினைச்சுட்டு அதனாலதான் ஏற்பட்டதான வினை. புத்தி சலதி ஆத்மா ஜாயதி இவட்ட திருஷ்யதே நவகதா விருட்சாக தத்வத் சம்சார விப்ரமஹ நௌஸ்தஸ்ய பிராதிரோம்யேன நகானாம் கமனம் யதா. இதே திருஷ்டாந்தத்தை அர்த்தம் சொல்ற. நௌஸ்தஸ்ய பிராதிரோம்யேன, படகுல உட்கார்ந்துட்டு இருக்கான், படகு போயிட்டே இருக்கு, இவன் போறதை நினைக்கல, இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், அசையாம இருக்கான்னு இவன் நினைக்கிறான். ஆனா என்ன ஆச்சுன்னு, எது நகமாக அசையலையோ அதனாலதான் நகம்னு போட்டிருக்க. நகம்னா மரம்னு அர்த்தம். ந கச்சதீதி நகா, தன் இருக்கிற இடத்தை விட்டு போவதில்லை, அசையம் எத்தனை நாள் ஆனாலும் அந்த இடத்துல பர்மனண்டா இருக்கு. அதனால்தான் இந்த மரங்களை எல்லாம் பாப ஜன்மான்னு சொல்றது. மரங்களுக்கும் நம்ம மாதிரி உயிர் உண்டு, அதனாலதான் அது வளர்றது. அது சின்ன வெறும் பீஜமா போட்டேன்னு அது நல்லா வெரிஷா வளர்றதோ நான் அடிக்கட்ட, அதுக்கப்புறம் மற்ற விவகாரங்கள் இத்தனையும் சேர்ந்து இருக்கோம். அதனால மரத்துக்கு கூட பிராணன் உண்டு, மரங்கள்லாம் அடிக்கப்படாது. இதெல்லாம் பரவாயில்ல, குலவட்சங்களை கூட அடிக்கப்படாது. வில்லும் அரச மரம் இவைகள்லாம் வீட்டுக்குள்ள வளர்க்கறது இல்ல, ஏன்னா எண்டிக்காத ஒரு நாள் அழிச்சுட்டேன்னா அது கீழே உடைச்சிட்டேன்னா ரொம்ப புண்ணியம், இது ஒரு மகாபாபம், நம்ம பண்ண புண்ணியங்கள்லாம் போயிடும். அதனாலதான் இந்த வனஸ்பதிங்கிற விரட்சங்கள்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கப்படாது அப்படிங்கிற. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நமக்கு மரங்களுக்கு நமக்கு எப்படி உயிர் இருக்கோ மரங்களுக்கு கூட உயிர் இருக்கு. அதனால மரங்களை பத்திரமா பாத்துக்கணும், மரங்களை வெட்டி விடுறது. இன்னும் பார்க்கல பார்த்தேன்னா இந்த மரங்களை இவனுக்கு வேண்டிய பொம்மை ஷேப்ல வரணும்னு அது கட்பட்டுறா சார். அது அது என்ன ஆயிடுதுன்னு அப்படி கட் பண்ணி அது போல அழகா இருக்கான்னு வச்சுட்டு அதனுடைய அழகா பாக்குறான். அதே போல நம்ம கையும் காலையும் யாராவது கட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும் யோசனை பண்ணி பார்த்தேன். மனுஷனுக்கு தெரியாமலேயே பாபம் பண்றான். நீங்க என்ன பண்ணணும், வீட்டுல இந்த பரங்களை வளர்க்காம வெளியில வளர்க்கணும். ஏதாவது நிறைய இருக்க, இந்த மத்ராஸை பார்த்து நீங்க பேசப்படாது, அப்படியே கிராமாந்தரத்துக்கு போனா எவ்வளவு இடம் தெரியுமோ. ஆனா எதையும் யூஸ் பண்ணல அவரும், அவளும் என்ன பண்றாரு, அந்த அப்படியே விட்டுவிட்டா அவ்வளவுதான். ஆனா மரங்களை வளர்க்கணும், மரங்களை வெட்டப்படாது. அதே சந்தர்ப்பத்துல மரங்களுக்குள்ள ஆத்மா இருக்கு, நம்ம எப்படி நமக்குள்ள நான் நான்ங்கிற அறிவு இருக்கோ அதே போல இருக்கு. இன்னும் கிராமாந்தரத்து போனா களையில புடவை கட்டிவிட்டு அதுக்குள்ள ஊஞ்சல் ஆடிண்டே இருப்பா. மரத்துக்கு கவலை இருக்காதோ, கஷ்டம் இருக்காதோ? இருக்கும், இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிறது இல்ல மனுஷன். அந்த மரமானது இந்த பக்கம் ஓடுறா போல உனக்கு தெரியறதா. நௌஸ்தஸ்ய பிராதிலோம் ஏன, படகுல நீங்க போகும்பொழுது கரையில இருக்கக்கூடியதான் அந்த பக்கத்துல இருக்கக்கூடியதான மரங்கள்லாம் எப்படி திரும்பி போறதோ, நகானாம் கமனம் யதா ஆத்மனஹா சம்ஸ்ருதி தத்வது ஆத்மனஹா சம்ஸ்ருதி, நமக்குள்ள நமக்கு ஏற்படக்கூடியதான சம்சார கவலைகள், சம்ஸ்ருதினா கவலைன்னு அர்த்தம். இந்த கவலைகள்லாம் எதனால வந்தது? தத்வது ஜாயதி வேதி ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு ஸ்ருதி இந்த விஷயத்தான் சொல்றது. மனுஷன் ஒன்றாக இருந்த போதிலும் மனுஷன் மனசோட சேர்ந்தான் கேட்டா, அந்த மனச போக விடணும் இவனுக்கு. மனச ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல மனச வந்து அழியும்படி பண்ணணும். மனச கண்ட்ரோல் பண்றதுங்கிறது இவனால முடியல. எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? தியானம் பண்ணினா முடியும். மனசுல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. எண்ணமே இல்லாத அந்த மொமெண்ட் உங்களால பார்க்க முடியுமா? ஒவ்வொரு கனவும் மனசுல ஏதோ ஒரு எண்ணம், சிலது நல்ல எண்ணமா இருக்கலாம், பலது கெட்ட எண்ணமா இருக்கலாம். எண்ணங்கள்லாம் எல்லாமே நல்லதுதான், க்ஷேமத்தை கொடுக்கறதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா எண்ணங்கள் இது அப்படி இருக்கே அது அப்படி இருக்கே, அவன் அழியட்டும், நமக்கு யாரு சத்ருவா இருக்கணும் அவன் அழியட்டும் அப்படின்னு நினைக்கிறாதியோ. இந்த நினப்பெல்லாம் கெட்ட நினைப்பு. அத யார பத்தி தீங்காக நடக்கப்படாது, தீங்காக நினைக்கப்படாது அப்படின்னு நம்ம சொன்னமையானால் அது நடக்கிறதா வாழ்க்கையில? ஏதோ நீங்க தீர்மானம் பண்ணதான ஒரு ரெண்டு நிமிஷம் வேணா நிக்கலாமே தவிர, மீதி சந்தர்ப்பத்தில் மனசானது இங்கே எங்கேயும் சுத்தி கொண்டு தான் இருக்க. ஆகையால் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இதை சுத்தி அலைஞ்சுட்டு இருந்தால் இதுக்குள்ள இருக்கக்கூடியதான மனசு கூட அலையிறது, ஆத்மாவும் அலையிறது, அசைகிறது. ஜலத்துக்குள்ள வெறும் ஒரு ரூபாய் காயினை போட்டுனா அங்கிருந்து ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா அங்க இருக்கிற அலைகள் வந்துட்டே இருக்கும் இல்லையோ. அந்த அலைகள் எத்தனை நேரம் மாறுது நிக்கிறதுக்கு? அதே மாதிரி அந்த போனதுமே அடுத்ததாக இன்னொன்னு போட்டான், சின்ன கல்லை போட்டான், கல்லை போட்டதுமே அசைஞ்சுட்டே இருக்கு. அதனால மனசை நிகிரகம் பண்றதுன்னு மனுஷனால ரொம்ப கஷ்டம். ஏன்னா முடியாதுன்னு சொல்லலாம் முடிகிற இவனுக்கு, ஆனா முடியுங்கிறார் பகவான். சஞ்சலம் மனக்கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் சசியாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம். காத்த எடுத்து பாட்டில் பிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு அந்த காத்தை நான் பிடிச்சேன்னு சொல்றது எவ்வளவு கட்டமோ அதே போலதான் கஷ்டம். இத நான் என்ன பண்றதுன்னு அர்ஜுனன் கேட்கறான். கேட்கும் பொழுது பகவான் பதில் சொல்றாரு, அப்படி இல்லப்ப அபியாசேனத்தை கவுந்தேயா வைராக்கியனத்த கிருஷ்யத்தை. மனுஷன் எஃபர்ட் பண்ணணும், அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கணும், மனசு நிக்கக்கூடியதான முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுத்துட்டேனால் கொஞ்ச நாளுக்கு முதல்ல எல்லாமே கரெக்டா தான் பண்ணும். ஸ்கூல்ல சேர்த்தல்னா எல்கேஜி சேர்த்தல்னா குழந்தை அழுந்துதான் வருவான், ஒரு ஒரு மாசம் ஒரே அழுகதான். ஆனா என்ன, அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தானா கேட்க மாட்டான், உடம்பு சரியா இல்ல நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு கேட்க மாட்டான். ஏண்டா இங்க விட அங்க அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு. ஏன்னா சமானமான வயசில் இருக்கக்கூடியதான குழந்தைகள் இருக்காரோ அவளோட சேர்ந்து போய் ஒன்னா போயிட்டு அதெல்லாம் விளையணும் அப்படிங்கிற விவகாரம் வருது. அதே மாதிரி தான் உங்க மனசும் அத நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா முயற்சி பண்ணினால் நிச்சயமா சாதிக்கலாம். ஒரு மாசம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம், பத்து வருஷம் ஆகலாம், ஆனா மனசை நீங்க ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிறார் பகவான். மகான்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கா? ஏதோ புஸ்தகத்துல இருக்கிறது மட்டும் இல்ல சார், நம்ம வாழ்க்கையில அது சவட்டாலேயே அப்படின்னு கேட்டேன்னா அப்படி இல்லாமல் நிறைய பேர் மனசை கண்ட்ரோல் பண்ணிருக்கார். இன்டர்நேஷனல் யோகா டேங்கிற அளவுக்கு இந்த யோகம் என்ன, மனசை கண்ட்ரோல் பண்றதுதான் யோகம். வேற ஏதோ ஹட்டாசனங்கள்லாம் பண்ணி இந்த ஆசனங்களை யோகம்னு சில பேர் சொல்லிட்டு இருக்க, ஆனா நிஜமான யோகம் என்ன தெரியுமா? நான் பிராணாயாமம் பண்ணி பிரத்யாகாரம் பண்ணி இந்த மனசானது இங்கேயும் அலையாம பார்த்துக்கிறது தான் நிஜமான யோகமானது. இதுதான் பாத்தங்கள் இந்த யோக சூத்திரத்துல சொல்லியிருக்க. வேற ஏதோ ஆசனங்கள் பண்ணிட்டு சரீரத்தை திடமாக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்க அது ஹட யோகம் இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, முதல்ல மனசை கண்ட்ரோல் பண்ணும். இப்ப மனசை கண்ட்ரோல் பண்றதை விட என்ன பண்றாரு, சில பேர் அந்த மனசுல ஆத்ம ஜானத்தை வரவழைத்துக் கொண்டு வேதாந்தங்களை வாசிச்சு கேட்டு, கேட்டா மட்டும் போறாது வீட்டுக்கு போய் மனனம் பண்ணி, அதுக்கப்புறம் எந்த அம்சம் மனசுல நிக்கிறதோ அதை அப்படியே தியானம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்வரூபத்தை நீங்க பார்க்கலாம். சகுணஸ்வரூபத்தையும் பார்க்கலாம், நிர்குணஸ்வரூபத்தையும் பார்க்கலாம். நிர்குணஸ்வரூபம் வந்துடுறீங்கனால் அது ஞானம்னு பேர். சகுணஸ்வரூபம் உங்களுக்கு பிடிச்சதான தெய்வம், பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வம் உங்க பிரத்யட்சமாகும். நீங்க ராமனை ரொம்ப தூரமா நினைச்சுடையானால் பகவான் ராம் மாதிரி மறுபடியும் வேஷம் கட்டி உங்க முன்னால நிற்பார். அதனாலதான் அவருடைய சரீரம் மாயான்னு சொல்லிருக்கு. நம்மளுடைய சரீரம் எப்படின்னா இது வந்து புண்ணியமும் பாவம் பண்ணி அதனால அந்த புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த சரீரம் நமக்கு வந்திருக்கு. கர்மாவனால வந்ததான சரீரம் நமக்கு. பகவானுடைய சரீரம் என்ன, மாயினால அப்பப்ப வரும், அப்பப்ப உபதமாரம் பண்ணி விடுவார். அதே போல நீங்க தீவிரமாக தியானம் பண்ணலையானால் பிள்ளையாரையோ அனுமாரையோ யாராவது அம்பாளையோ தியானம் பண்ணலையாரால் அந்த ஸ்வரூபத்தை நீங்க ஒரு நாளைக்கு நிச்சயமா பார்க்கலாம். அதே மாதிரியே நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்தை நீங்க நிச்சயமாக பார்க்கலாம். அந்த நிர்குணமான ஸ்வரூபம் வந்து மனசோட போயிடுது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாத்திய கர்மாணி. ஒரு கர்மா பாக்கி இல்லைன்னா எல்லாம் போயிடுது. தஸ்மின் திருஷ்டே பராவரே, எல்லாத்தை விட வசத்தியா இருக்கக்கூடியதான தத்துவம் எதை தாங்கள் பரம் என்று கருதுகிறீர்களோ அதுவும் அந்த ஆத்ம தத்துவத்தை விட அவரமா இருக்கு. அதனாலதான் பராவரேன்னு பேர். நீங்க எல்லாத்தை விட வசத்தியானவர் யாருன்னா ஹிரண்யகர்ப்பர்னு அர்த்தம். சுத்த பிரம்மத்தோட கம்பேர் பண்ணினீங்களே அவரும் அவரமா இருக்கார். சோ அதனால பராவரேன்னு. இன்னும் சில பராத்பரஹான்னு சொல்றேன். பராது ஹிரண்யகர்பாது பரஹா, யார் எல்லாரும் விட வசத்தியா இருக்காரோ, யாருக்கு மகாவிஷ்ணுவானவர் சிருஷ்டி ஆரம்பத்திலேயே சொல்லி வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரோ, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச அப்படின்னு சொல்லி யாரு சொல்லிட்டு இருக்காரோ, அந்த பரமாத்மாவோட ஹிரண்யகர்பரோட வசத்தியானவர் நம்ம சுரூபம். ஆகையால் இந்த மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் இருக்கு வழிங்கிறார். ஆத்மன சம்ஸ்ருதி, அது வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு சம்ஸ்ருதி சம்சாரம் இன்ப துன்பங்களை அனுபவித்தல் இதெல்லாம் என்னன்னா தியாயதி இவேதி ஸ்ருதி. இந்த மனசும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு சேர்த்து வச்சதுனால வருது. இதுதான் ஸ்ருதி சொல்றது தியாயதீவா வேலாயதீவான்னு. சைதன்ய பிரதிபிம்பேன வியாப்தோ போதோ ஹி ஜாயதே புத்தேஹே சப்தாதி பிர்பாச தேனமோ முக்கியதே ஜன ஜகத். இப்ப நீங்க வந்து மனசுல வேற எண்ணத்தை வச்சுருக்க அதனால ஆத்மாவை பார்க்க முடியலன்னு ஜனரலா சொன்னார். ஆனா இது ஆத்மாவை ஏன் இந்த ஆத்மாவை தனிச்சு பார்க்க முடியலேங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்றார். சைதன்யேன சைதன்ய பிரதிபிம்பேன வியாப்தோ போதோ ஹி ஜாயதே. இந்த சைதன்யம் இந்த புத்தின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தால, அந்த புத்தி அது ஜடப்பொருள். மண்கட்டு எப்படி இருக்கோ அப்படி வச்சுங்க. அந்த மண்ணை ஸ்கூல்ல என்ன பண்றா தெரியுமா, பொம்மை பொய்யா பண்றதுக்கு கொடுக்கறான். இந்த கிளே வலி இருக்க மண் இருக்க களிமண் அத கலர் எல்லாம் போட்டு விக்கிறான். அது விவகாரம் அந்த குழந்தைகள் அதை வச்சுண்டு அந்த மனுஷனாகவும் மாடாகவும் பொம்மையெல்லாம் ஆக்கிட்டு இருக்க. அதே மாதிரிதான் அது வெறும் ஜட பொருளா இருந்த போதிலும் அதுக்கு சைத்தன்ய சம்யோகம் இருக்கிறதுனால அதுவும் சைத்தன்யம் மாதிரி காணப்படுறது சார். ஸ்டவ்ல வெந்நீர் வச்சிருக்க, அது சுட்டு இருக்கான்னு பாக்கணும்னு எப்படி பாக்கணும், அத அந்த பாத்திரத்தை சும்மா அப்படி டச் பண்ணி பாக்கணும். இவன் என்ன பண்ணா விரல முழுக்க அப்படியே பாத்திரத்தை விட்டான். என்னடா கொப்பளம் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் ஆற வேற முழுக்க ஏண்டான், அது சூடா இருக்கா இல்லையான்னு பாக்கணும்னு நினைச்சான். புத்திசாலி அப்பா நீ அப்படின்னு வேற என்ன பண்ண முடியும். இப்ப அவன் வேற அதோட வேற சொல்றான், அந்த ஜலமானது சுட்டு எடுத்துட்டான். ஜலமா சுட்டு இருக்க, ஜலமானது எப்பொழுதுமே சீதளமா இருக்கும் சில்லுன்னு இருக்கும். ஆனா அது என்ன, இப்ப உஷ்ணமாயிடுச்சு. எதனால உஷ்ணமாச்சு, நெருப்புல வச்சு. நெருப்புக்கும் ஜலத்துக்கும் சம்பந்தமே இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். நெருப்புல ஜலம் விட்டுறது இல்லையா, இந்த நெருப்பே அணைஞ்சு போயிடும். ஆனா அந்த நெருப்பா இருந்ததுன்னா இங்க வலுத்து போச்சு. அதனால என்ன பண்றது, இந்த தன்னுடைய ஒரு உஷ்ணத்தை உஷ்ண சக்திய அது பாத்திரத்துக்கு கொடுத்தது. அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்க ஜலம் வரைக்கும் வந்தாச்சு. ஜலத்தை தொட்டா அப்பான கையை எடுத்துக்கிறாள். என்னடா சுட்டு எடுத்துக்கிறான், எப்படி சுடும், நெருப்புலையா கையை வச்சாள், ஜலத்தை தானே கையை வச்சிருக்காள், அப்ப ஜலமானது எப்படி சுடும், இந்த பாத்திரத்தில் இருக்க ஜலம் சுடலையே. கேட்டா ஜலம் சுட்டதுன்னு இல்ல சார், நெருப்பு தான் சுட்டு இருக்கு. அந்த ஜலத்துக்குள்ள ரகசியமாக பார்க்க முடியாம ஒண்ணு இருக்கே நெருப்பு. அதான் நெருப்பு எங்க இருக்கு, ஜலத்திலையும் நெருப்பு இருக்கு. இந்த சாதாரணமாக மரத்திலையும் நெருப்பு இருக்கு. ஜலத்துல நெருப்பு இருக்குன்னு எப்படி தெரியறது, மானத்துல மேகமூட்டம் இருக்கு. அந்த மேகமூட்டம் இருக்கும் பொழுது ஒரு மேகம் உரசிக்கிறது, அப்ப என்னாச்சுன்னா மின்னல் ஏற்படுறது. அந்த மின்னல் அக்னி ஸ்வரூபம், அது மேல விழுந்தது ஏன்னா மனுஷனுக்கு காயமாயிடும். எவ்வளவு தூரம் இருக்கு, இருந்த போதிலும் இந்த மின்னல் நம்ம கிட்ட வரக்கூடாது. அதே போல இடிங்கிறோம், இடிச்சதுன்னு. அந்த இடி வேற விழுந்தாலும் அப்படியே மனுஷன் போயிடும். பெரிய பெரிய மரங்களா இருக்கட்டும், அது அந்த இடி விழுந்தது ஏன்னா கிருஷ்ணா அர்ப்பணம். அதனால நெருப்பு எங்க இருக்கு, ஜலத்துக்குள்ள நெருப்பு இருக்கு, பூமிக்குள்ள நெருப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மரங்கள் இருக்க அதுக்குள்ளேயே நெருப்பு இருக்கு. யாகம் பண்ணும் பொழுது நெருப்பு என்ன அப்படியே ஸ்டவ்ல இருந்து கொண்டு வரது இல்ல. இப்ப ஸ்டவ்ல இருந்து எப்படி கொண்டு வருதுன்னு தெரியல. நெருப்பு பண்றதுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்க, அந்த கரியெல்லாம் வச்சு அதை மூட்டி அதனால வரக்கூடியதான் நெருப்பு இருக்கா? அது ஒரு நெருப்பு. ஆனா கட்டையில நெருப்பு இருக்கு. இது என்ன பண்ணுவோம்னா, ஒரு கட்டையும் இன்னொரு கட்டையும் கொண்டு வந்து அரணி கட்டைகள்னு பேரு. அத என்ன பண்ணுவான்னா, கீழே ஒரு தோசைக்கல்லு மட்டும் சின்னதா இருக்கும், அதுக்கு மேல உலக்க மாதிரி ஒரு இது அல்லது மத்து மாதிரி இருக்கும். அத வேகமா கடைவா, கடையும் பொழுது அங்க கீழே நெருப்பு ஸ்பார்க் வரும். இந்த நெருப்பு வந்ததுமே அது பக்கத்துல மஞ்சு பஞ்ச வைக்கிறது, இல்ல என்ன இந்த தேங்காய் நார் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு அதை அப்படியே வளர்ப்பா. இது அப்படிப்பட்டதான அக்னிகளை தான் நீங்க ஹோமம் பண்ணணும்னு சொல்றது. அரணி கட்டையில வந்ததுதானே, இப்ப கட்டையில நெருப்பு இருக்கா இல்லையா? கட்டையை கடந்து தானே நெருப்பு எடுத்திருக்கேன், அது கூட ரகசியமா இருக்கு. அதே மாதிரி வத்திப்பட்டி, வத்திப்பட்டி குச்சியில நெருப்பு இருக்கு, ஆனா விவகாரம் என்னடா நமக்கு தெரியல. அது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதான கரகரான இருக்கிற பாகம் இருக்கு பாத்தீங்கல, அந்த பாகத்தை சேர்த்து வச்சோம்னா டக்குன்னு எரியது. என்ன சார் அது நிஜமாகவே எப்பொழுதும் எரியது? அந்த பாக்கெட்ல வச்சு பாரு சொல்லுங்க பாக்கலாம். அது தானா எரியாது, அது எரிய வெக்கச்ச வச்சா தான் அது எரியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கான் வச்சுட்டு இருக்கான். ஆனா நெருப்பதுக்குள்ள இருக்கா இல்லையா? இல்லாத போனாலும் எப்படி வரும்? இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியலை. அதே விதமாகத்தான் நம்ம மனசுல கூட இப்படி எல்லாம் ஏற்படுறது. இப்ப எப்படி ஏற்படுறது? மனசு ஜடமான பொருள், அந்த ஜடமான பொருளுக்குள்ள இந்த சைத்தன்யம் இருக்க, பக்கத்துல இருக்கிற ஆன்மாங்கிற சைத்தன்யம், அது என்ன பண்ணிட்டு இந்த புத்தியோட சேர்ந்து புத்தியில பிரதிபிம்பிச்சது. புத்தியில பிரதிபிம்பித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன சுவாமி ஆச்சுன்னு, இந்த புத்தியானது இதுவரைக்கும் ஜடமாக இருந்தது, அசையாம இருந்தது, இப்ப ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இங்க வந்தா இதுவும் அசைய ஆரம்பிச்சு விடுத்து. லியோ டாய் பொம்மை இருக்கு, அந்த பொம்மை பாட்டுக்கு அது வச்சா வச்ச இடத்துல இருக்கு, அதுக்கு கீ கொடுத்தா அது பாட்டு கலாம வச்சிருது. இங்க பக்கம் அந்த பக்கம் ஓடுறது தெரியல, ரிமோட் காரணம், கையில ரிமோட் வச்சிருக்கான், இது பிரஸ் பண்ணினா அது இந்த பக்கம் அந்த பக்கம் போறது ஒரே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. வெறுமனே அசையாத பொருளோட விளையாடின நாட்கள் எல்லாம் போயாச்சு. திருப்பதிக்கு போயிட்டு இந்த மரப்பாச்சியை கொண்டு வந்து கொடுப்பா. அதே போல பெண் குழந்தை எல்லாம் இருந்து அவருக்கு சமையல் பாத்திரம் செட் அப்படியே இருக்கும் ஒரு கூடையில, அதை கொண்டு வந்து கொடுப்பா. அவெல்லாம் அந்த காலத்துல அப்படி விளையாடினா, இப்ப இருக்கிறவெல்லாம் என்ன ரிமோட் ஹெலிகாப்டர், அது பட்ட ஆகாசத்துல போய் சுத்தது விவகாரம் என்னடா. அதே மாதிரி தான் அசையாம இருக்கக்கூடியதான புத்தியில இந்த பரமாத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்ததுமே இந்த புத்தியும் தான் சேதனம் மாதிரி நடந்துக்கிறது. அதான் சொல்ற சைதன்ய பிரதிபிம்பேன வியாப்தோ போதோ, வியாப்தா போதோ ஹி ஜாயதே புத்தே சப்தாதிபிர் பாசா தேனமோ முக்கியதே ஜகத். புத்தேர் சப்தாதி சப்தாதிபி பாசா, ஒரு சத்தம் கேட்கறது மனுஷனுக்கு, அந்த சத்தமானது எங்க இருக்க? நம்ம வீட்டுல இல்ல, மூணாவது வீட்டுல இருக்கு. அங்க இருக்கக்கூடியதான சத்தமானது நம்ம காது வரைக்கும் வருது, காது அங்கே போகல, காது வரைக்கும் சத்தம் வருது. சத்தம் வந்ததுமே என்ன, இந்த காதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆகாசத்தோட அது முட்டுறது. அப்பொழுது மனசு அசையறது. ஏன்னா மனசுக்கும் அதுக்கும் கட்டி போட்டிருக்க, ஆன்மா மனசோட சேர்றது, மனசு புலனோட சேர்றது, புலனானது விஷயத்தோட சேர்றது. இந்த சப்தமானது அங்கிருந்து மனுஷனுடைய காது வரைக்கும் அலாலையா வந்தது, சவுண்ட் வேவ்ஸ். அதான் ரேடியோல பிரீக்வன்சின்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த வேவனுடைய அளவு அந்த பிரீக்வன்சின்னு சொல்றான். அது மாதிரி அது நம்ம காதல வந்ததுமே காதல நமக்கு மனசும் அசையறது. அந்த மனசு எப்ப அசையறதோ அந்த மனசுக்கு அறிவை கொடுக்கிறார் பரமாத்மா. அந்த பின்னால் இருக்கிற ஆத்மா என்ன பண்றது, அந்த மனசோட சேர்ந்து மனசுல பிரதிபிம்பம் மாறுது. அப்ப சப்தங்கள்லாம் நமக்கு நன்னா தெரியுது, எங்கேயோ இருக்கிற சப்தம் அது உங்க காது வரைக்கும் தானே ஓடி வருது சார், ஓடி வந்து நமக்கு ஒரு அசைதலை கொண்டு கொடுக்கறது. இதுதான் அங்கே நடந்ததான ஒரு விஷயம். இப்படி புத்தேகே சப்தாதி, புத்தியானது சப்தாதிகள்னால பிரகாசிக்கிறது. தேனமோ முக்கியதே ஜகத், இதனால்தான் உலகத்தில் இருக்கிறவா எல்லோருக்கும் ஒரு மோகம் வந்துருது. என்ன மோகம் வந்திருக்குன்னு, புத்தி அசைஞ்சால் நான் அசைகிறேன், புத்தி யோஜனை பண்ணினா நான் யோஜனை பண்றேன், இந்த புத்தியும் நானையும் கலந்திருக்கு. அதான் அங்கே விசேஷம். இப்ப அதை பிரிச்சு பார்க்கணும், புத்தி வேற ஆத்மா வேற. இதுக்காகத்தான் தைத்தரிய உபநிஷத்துல என்ன தெரியிருக்க, அன்னமயம் பிராணமயம் மனோமயம் சொல்லி விஞ்ஞானமயம் நினைச்சிருக்க. விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி தனு தேபிச்சா, இந்த விஞ்ஞானமானது அறிவானதான் எல்லா கர்மாக்களையும் பண்றது. ஆத்மா பின்னால் இருக்கிற ஆத்மா எப்படி இருக்கார்? க்ஷேமமா அசையாம இருக்கார். அசையாம இருந்தாலும் இந்த புத்தியில் இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் ஆடினா என்னடா ஆச்சுனர் ஆத்மாவே ஆடுறதுன்னு நீங்க மனசுல கருதுறீர்கள். அதனால ஏற்பட்டதான மோகம், மோகம்னு சொல்றார் ஆச்சாரியால். மோமுக்கியதே ஜகத், உலகத்தில் இருக்கிறவா எல்லோரும் மோகத்தை அடைகிறார், உலகம் முழுக்க ஜனங்கள் மோகத்தை அடைகிறார். அதுக்கு காரணம் என்ன? புத்தியில் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஆத்மாவில் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி புத்தே சப்தாதி தேனமோ முக்கியதே ஜெகத் சைதன்ய பாஷ்ய பாஷ்யதாஹம் அதாதர்த்தம் ததஸ்யஜத் இதமும் சப்ரஹாணேன பரஸ்வோனுபவோ பவேத் சைதன்ய பாஷ்யதாஹம். இந்த சைதன்யமானதான் ஆத்மா இருக்கேன். என்னாச்சு இந்த அகம் நான் அப்படிங்கிற அகங்காரத்தில் பிரதிபிம்பிச்சிருக்கு. அது ஒரே ஒரு தத்துவம் தான், அதுக்கு பல சமயத்துல பல பேர் அந்த கரணம்னு ஒண்ணு இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா என்ன, அது யோஜனை பண்ணினா அதுக்கு தான் மனசுன்னு பேர், நிச்சயம் பண்ணினா அதுக்காகத்தான் அதுக்கு புத்தின்னு பேர். எல்லாமும் மனசுல ஞாபகம் வச்சுட்டு அப்பப்ப வேண்டிய சமயத்தில் அதை உபயோகப்படுத்துறது பார்த்தீங்கன்னா அதுக்கு சித்தம்னு பேர். எந்த காரியம் பண்ணினாலும் நான் நான் சேர்த்து பண்ணிட்டு இருக்கு பார்த்தா இதுக்கு அகங்காரம்னு பேர். மனசு புத்தி சித்தம் அகங்காரம், இந்த அகங்காரத்துல பிரதிபிம்பிச்சிருக்கு. மனசுல பிரதிபிம்பிச்சோன்னா அது ஒரு போர்ஷன், அது அதுல பிரதிபிம்பிச்சிருக்கு. அந்த பிரதிபிம்பிச்சிருக்க கூடியதான தத்துவம் எது இருக்கோ அகமுல தாதத்தியது, அது என்ன பண்றதா தனக்காக ஆத்மாவையும் சேர்த்துக் கொள்றது. யாருடைய பிரதிபிம்பம் இருக்கோ அந்த பிரதிபிம்பத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தனக்காக தானே ஆத்மான்னு சொல்ல தொடங்கிடுது. இதமும் சப்ரஹாரேன, அதுல ரெண்டு பாகம் இருக்கு. அந்த புத்தியில ரிஃப்ளெக்டட் சோல், இத பிரதிபிம்பித்ததான ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு. ஜட பொருளும் ஒண்ணு இருக்கு. கண்ணாடி இருக்கு, செவத்துல கண்ணாடிய மாட்டி வச்சுட்டா நீங்க முன்னால போறீங்க, கண்ணாடிக்கு முன்னால உங்களுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில இருக்கு. பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு வந்துட்டு, ஆனா வேதாந்தி அவ்வளவு சீக்கிரமா வரமாட்டான். கண்ணாடிக்குள்ள இது எப்படி போச்சுன்னு கேட்டான். ஓட்டையே இல்லையே, கண்ணாடிக்குள்ள எப்படி போச்சு சார்? நான் இங்க வெளியில தானே நிக்கிறேன். நீங்க வெளியில தான் நிக்கிறேன், ஆனா கண்ணாடிக்குள்ள என்ன காணப்படுறேன்? அப்புறம் அந்த கண்ணாடியில அழுக்கு இருந்தா உங்க முகத்திலயும் அழுக்கு தெரியுது, கண்ணாடியில கீறல் இருந்தா நம்ம முகத்திலயும் கீறல் போல காணப்படுறது. இது என்ன பண்ணிவிட்டு இப்படி கண்ணாடியும் ஒன்னா சேர்த்துட்டு ஆத்மாவையும். இப்ப இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியது பிரதிபிம்பம் தான், நிஜமான ஆத்மா இல்லை. நிஜமான ஆத்மா எங்க இருக்கோம்? கண்ணாடிக்கு முன்னால நம்ம நிக்கிறோம், கண்ணாடிக்குள்ள ரிஃப்ளெக்டட் ஆத்மா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆத்மாவையும் புத்தியும் வேறாக நினைக்கணும். அது கண்ணாடிக்கு முன்னால் நின்னா கண்ணாடியில எப்படி பிரதிபிம்பம் வருதோ அதே போல பிரதிபிம்பம் தான். ஆகையால் அது வேற இது வேற தீர்மானம் பண்ணி கிளையானால் இனிமேல இந்த கவலை வராது. ஆகையால் நம்ம எப்படி பண்ணணும்ங்கறத இப்ப எதனால நமக்கு வேதாந்தம் புரியலன்னோ அதை புரிஞ்சுக்கிறதுல நம்ம பண்ணிதான் தப்பு என்ன அப்படிங்கறதும், அது போக்குறதுக்கு வழி என்ன அப்படிங்கறதும் இந்த சின்ன சாப்டர்ல அஞ்சே ஸ்லோகத்துல விஸ்தாரமா சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அடுத்தது இந்த ஆத்மாவையும் புத்தியும் பிரிக்கணும்னு சொன்னேன். எப்படி பிரிக்கிறது? பிரிக்கணும் நீங்க சொல்லிவிட்டு சார், அதான் ரெண்டா ஒட்டிட்டு இருக்க, அந்த ஒட்டிட்டு இருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியலையே, அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சந்தேகம் தான் சொல்றார். சித்வா தியக்தேன ஹஸ்தேன ஸ்வயம்ன ஆத்மா விசேஷ்யதே ததா சிஷ்டேன தர்வேண ஏன ஏன விசேஷ்யதே. சித்வா தியக்தேன ஹஸ்தேன, இப்பெல்லாம் சாதாரணமாக இந்த சரீரத்தில் இருக்கிற பாகங்கள்லாம் உடச்சி போறது தனியாகிறதுன்னு தெரியல. பழைய காலத்துல யுத்தம் பண்ணுவான் இந்த ராஜாக்கள் சைனிக்கள்லாம் யுத்தம் பண்ணுவான். யுத்தம் பண்ணும் பொழுது என்னென்ன, கையும் காலம் போயிடும். அவ கத்தி எடுத்து அடிப்பா அந்த கை உடஞ்சு போயிடும். இப்படி இருந்ததுன்னு அதெல்லாம் நம்ம பார்த்தா ரொம்ப கட்டம். எல்லோரும் பாரத தேசியாளா இருந்தாலும் அங்க வங்க கலிங்க இது போல நிறைய ராஜ்யங்கள் தனித்தனியா சின்ன சின்னதா இருந்தது. அந்த சின்ன சின்ன ராஜ்யங்கள் ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டுன்றது. அப்ப அங்க இருக்கக்கூடியதான மனுஷால கூட பிராணம் விட்டு இருக்க, பிராணம் விட்டா மட்டும் இல்ல கை அறிந்து போயிடும், கால் வந்து போயிடும். இப்ப கையும் காலம் தனியா முறிஞ்சு கீழே விழுந்து தேயானால் இப்ப அத நீங்க நானுங்கிறீள இதுங்கிறீள கை எழுதினா இப்ப நீங்க என்ன பண்றேன், நான் எழுதுறேன் அப்படிங்கிற கையால சமையல் பண்றேன் நான் பண்ணேங்கிற மாமி. இப்ப கையால நீங்க எதெல்லாம் பண்ணினீங்களோ அதை நான் என்று சொல்லிக் கொண்டிருந்த தாங்கள் இப்ப என்னடா ஆச்சுனர், வெட்டி போட்ட பிறகு அந்த கைய அதை எடுத்து தனியா அப்புறப்படுத்துங்கிறானே தவிர அதை நான் சொல்றானோ? ஏன் சார், என்னோட இது எனது எனக்கூடியதான சம்பந்தம் வந்த பிறகு நான் சொல்ல தொடங்கிறேன். கை எழுதினா நான் எழுதினேன் சொல்றேன். ஆனா வஸ்துதா நம்ம சரீரத்தை விட்டு துண்டிச்சு போன பிறகு அதை நான் சொல்றது விட்டுட்டு இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு. அதே மாதிரிதான் போன பிரகரணத்துல நான் என்ன சொன்னேன், ஆத்மாவையும் புத்தியும் ஒன்னோட ஒன்னு சேர்த்துட்டு இருக்கா. இப்ப இந்த புத்தியில இருக்கக்கூடியதான நான் எனக்கூடிய எண்ணத்தை அப்புறப்படுத்ததுமே ஆனால் இது மேல புத்தினால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது வரைக்கும் நீங்க என்ன பண்றதோ என்னமோ நம்மள ஆட்டி வைக்கிறது நினைச்சோடோ இல்லையோ இவைகள்லாம் என்னடா ஆச்சுனர், இந்த புத்தியில இருக்கக்கூடியதான ஜடாம்சத்தையும் சைத்தன்யாம்சத்தையும் அது ஜடமான பொருள் அசையாத பொருள், ஆனா ஆத்மாவுடைய பிரதிபிம்பங்கள் வந்ததுமே எல்லா விதமான அசையும் இருக்கு. இப்ப நீங்க இந்த ரெண்டையும் பிரிச்சுன்னு வச்சுங்களேன், இது மேல அந்த புத்தி ஒண்ணும் பண்ணாது. உங்க சரீரத்தில் இருக்கக்கூடியதான கையானது அந்த பக்கம் போன பிறகு இனிமேல அத நான் சொல்லல அதுன்னு தானே சொல்றோ. அதே மாதிரி இந்த துர்கா சப்தசதின்னு ஒரு கிரந்தம், அதுல என்ன ஏகபாக்வட்சி சரணாக ஒரு கண்ணு ஒரு கை ஒரு கால அப்படித்தான் இருக்கான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் அதுவே சண்டை போட ஆரம்பிச்சிருந்தோம். தலையை வெட்டி இப்படி கீழே போட்டான், தனையை விட்டு போனாலும் தலை தான் கீழே விழுந்திருக்கே தவிர அவன் என்னடாச்சுனர் அந்த அம்ப போட்டு இருக்கு சார்னர், அந்த வெறும் சரீரமே போடுறது என்ன அது அதிசயோக்தி. ஆனா அவன் மனசுல இது எப்படியாவதும் போடணுங்கிற தீர்மானத்தோட இருக்கான். அந்த தீர்மானத்தோட இருந்து அதுக்கப்புறம் அவன் சண்டை போட தொடங்கியிருக்கான். அந்த சண்டை போடுற சமயத்துல சரீர தனியா கபந்தாக சின்ன சிறசா தலையை வெட்டி போட்டிருந்த போதிலும் அந்த கை கால இன்னும் சண்டை போடுறதான். எந்த அளவுக்கு மனுஷனுக்கு அந்த சண்டை மேல அவ்வளவு இஷ்டம் பாருங்க. அவனுக்கு பிடிக்கலன்னு எதிரால கொன்னு பண்ணும், இவன் போனாலும் இன்னும் கொள்றதுக்கு முயற்சி பண்றானா. அது மாதிரி இந்த புத்தியும் ஆத்மாவும் ஒன்னா கலந்து அதுக்கப்புறம் ஒன்னும் நம்ம பண்ண முடியாம புத்தியோட சேர்ந்து நிக்கிறது. நான் புத்தி வேற ஆத்மா வேறான்னு முயற்சி பண்ணணும் தான். அதான் இங்கே விவகாரம். எப்படி சித்வா தியக்தேன ஹஸ்தேன ஸ்வயம் ந ஆத்மா விசிஷ்யதே, கையோ காலோ தனியா வந்த பிறகு அதுல நான் எனக்குடியதான எண்ணம் இல்லை. அதுக்கு முன்னால ததா சிஷ்டே ந சர்வேனா, அதே போல கையும் காலும் சொன்னேன், மற்ற சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா அவயவங்களுக்கும் இப்படித்தான். சரீரம் இருக்கும் பொழுது சரீரத்தில் நான்கிற எண்ணம், சரீரத்தில் ஒரு துண்டு தனியா வந்துருதேயான இனிமே அந்த நான் சொல்ல மாட்டேன், இதுன்னு தான் சொல்வேன். அதனால இந்த சரீரமே நான் எனக்குடியதான எண்ணத்தை விட்டுவிடவும். இது எதுக்காக சொல்ற, பல யுக்திகளை சொன்னா தான் மனசு புரிஞ்சுக்கிறது. ஏன்னா மனசானது வெகு நாட்களாக சரீரமும் ஆத்மா ஒண்ணுன்னு பிறந்தத்துல இருந்து பழகின்றே இருக்கு. கை எழுதுனதே நான் எழுதுன நீங்க எப்ப சொல்றேன், சின்ன வயசுல தான் ஆரம்பிச்சள். கால் நடந்தா நான் நடந்து போறேன் நீங்க சின்ன வயசுல தான் ஆரம்பிச்சிருக்கள். அது ஒவ்வொரு நாளும் அது ஒத்துண்டு தானே இருக்கேன். எல்லாம் மறந்து போச்ச, வேதாந்தம் வாசிச்சதுமே கால் என் கால் நடந்தது நான் நடக்கவில்லை சொல்றா சொன்னா கீழ்பாக்க தான் சொல்வாங்க. பாரதிய ஜவானுக்கு வர முடியாது. என்ன விவகாரம், உண்மையா இருந்த போதிலும் அந்த உண்மையே நமக்கு அனுபவத்துக்கு வரல. அந்த அனுபவத்துக்கு வராதுக்கு காரணம் என்ன, ரொம்ப நாளா நம்ம அப்படியே மாறுதலாகவே கண்டு கொண்டிருக்கோம், அதனால வரல. அதனால சித்வா தியக்தேன ஹஸ்தேன ஸ்வயம் ச ஸ்வயம் ஆத்மா விசேஷ்யதே ததா சிஷ்டேன சர்வேன ஏன ஏன விசேஷ்யதே தஸ்மாத் தியக்தேன ஹஸ்தேன. ஆகையால் தியக்தேன ஹஸ்தேன, விடுபட்டதான ஒரு மன ஒரு கை நம்ம சரீரத்தோடு ஒட்டின் இருக்கிற கை தனியா விழுந்துருதையானால் துல்லியம் சர்வம் விசேஷனம், மீதி மிச்சம் என்ன இருக்கோ அதே தான் ஆத்மா. அதனால துல்லியம் சர்வம் விசேஷனம், இது எப்படி சொன்னேனோ சரீரத்திலிருந்து கை விடுபட்ட பிறகு அதை நான் எப்படி சொல்லலையோ அதே விதமாக புத்தியில இருக்கிற ஆத்மாவும் அந்த புத்திங்கிறது தனியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டேயானால் இனிமேல ஆத்மா ஒன்னதான், ஆத்மா கூட்டஸ்தமாக அகலமாக ஏகமாக அத்விதீயமாக ஆனந்த வடிவமாக உங்களுக்கு தோணும். இந்த ஆனந்த அனுபவம் அனுபவிக்கிறதுக்காக நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம், வேற ஒன்னும் பண்ண வேண்டாம். இந்த மனசை ஜெயிச்சா போறும். மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான மர்மங்கள் என்ன இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, வெகு நாட்களாக இந்த மனசை தான் 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 நினைச்சு வேதாந்தத்தை கேட்கும் பொழுது வேதாந்தம் கேட்க வேண்டாம்னு சொல்றதாம். இந்த மனசு அப்படி பண்றது எது நமக்கு, எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு அவனுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தினா கஷ்டப்படுறான், அந்த இடத்துல இருக்கும்படி சொன்னாலும் கஷ்டப்படுறான். 10 வருஷமா ஒரே சீட்ல என்ன வச்சு பிராண வாங்குறான் சார், ஒரே போர் அடிக்கிறதுங்கிறான் உத்தியோகத்துல. மாத்தாம இருந்தா என்னைக்கு உத்தியோகத்தை சேர்ந்தால அதே வேலை தான் சொல்லிட்டு இருந்த, ரொம்ப பிராக்டிஸ் வருமோ இல்லையோ. ஆனா என்னடா ரொம்ப கவலைப்படுறான், என்னடா இது தெரிஞ்சு எத்தனை நாள் இதே பண்றது அப்படிங்கிறான். சரின்னு உன்ன டெல்லிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன்னு சொல்லணும், காட்டு மூச்சுன்னு கத்துறான். என்ன சுவாமினர் அங்க என்ன பண்ணுமே, பசங்களுக்கு ஸ்கூல் வேணுமே, வீதி விவகாரங்கள் எல்லாம் வேணுமே, நமக்கு எப்படி எது தெரியாது, முதல்ல பாஷை தெரியாது, அந்த ஊருக்கு வந்தா ஹை ஹைன்னு சொல்றான், ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். விவகாரம் முழுக்க அப்படித்தானே இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறான். இப்ப இவனுக்கு சந்தோஷம் இந்த இடத்துல இருக்கிறதுனால சந்தோஷமா, இல்ல இவனை அஞ்சு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருந்த டிரான்ஸ்பர் பண்ணினதுனால சந்தோஷமா, ரெண்டு சந்தர்ப்பத்துல துன்பம் தான் அனுபவிக்கிறான். அதே மாதிரிதான் இது மனசு பண்ணக்கூடியதான கூத்து. ஆகையால் நீங்க என்ன பண்ணனா, அந்த மனசில் இருக்கக்கூடியது ஜடமான பொருள் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதை அப்புறப்படுத்தினால் அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவை ஆனந்தமாக அறிவேன். அதனால ஆத்மாவை அறியறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், புத்தியே ஆத்மாவோட வேறானது என்று நன்றாக புரிந்து கொள்ளணும். புரிஞ்சின்ற பிறகு அதுக்கப்புறம் நீங்க அது ஒண்ணும் கலந்து கட்டியா பேசினாலும் இனிமேல ஒண்ணும் பண்ணாது, அது மனசுல புரியணும். புரிஞ்சிட்ட பிறகு நம்ம வேற விதமாக அப்படின்னு அனுபவிச்சாலும் இது உண்மைக்கு மாறுதலா இருக்காது. இப்ப மஞ்சள் இது சங்கம் இருக்கு, ரொம்ப நாள நீங்க பூஜை பண்ணிட்டே இருக்க, எப்படி ஒரு 20-30 வருஷமாக உங்களுக்கு என்ன தீவிரமான ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு, சங்கம் வெளுப்பாகத்தான் இருக்கும், அது தினந்தோறும் அலம்புறோம் இல்லையா, தினந்தோறும் அலம்பி தினந்தோறும் தொடச்சி வச்சிருக்கேன், கிளியரா வெள்ளை வெள்ளையா மல்லிப்பூ மாதிரி இருக்கு. இது நிச்சயமா உங்களுக்கு ஞானம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் ஆனப்புறம் பார்த்தா என்னடா ஆச்சுன்னு, ஒரே மஞ்சளா தெரிஞ்சது, சங்கம் எல்லாம் மஞ்சளா தெரியுது. என்ன ஆச்சுன்னு, சங்கம் மஞ்சளா மாறிடுது அப்படிங்கிறடா இல்ல, என்ன சொல்ற, மஞ்ச காமால இவருக்கு வந்திருக்கு, இவருக்கு வந்ததான மஞ்ச காமாலையினால அந்த சங்கமானது பீட்டர் சங்கா அப்படின்ட்டான். ஆனால் அவனே புத்திசாலியா இருந்தா, ஏனப்பா 20 வருஷமா நான் பூஜை பண்ணிட்டே இருக்கேன், வெளுப்பாகத்தானே இருந்தது, இப்பவே மஞ்சள் ஆறதுக்கு காரணம் என்ன, என் கண்ணில் வேற ஒன்னும் தெரியலையே அப்படின்னு பாருன்னு. ஓஹோ, மஞ்ச காமால வந்ததுனால மஞ்சளா அவனுக்கு இன்னும் விழுப்ப தெரியல, மஞ்சளா தான் தெரிகிறது. இருந்த போதிலும் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா, நான் வெளுப்பானத்தான் சங்கம் கண்ணெடுத்துல பாக்குறீங்கய்யா, அது மஞ்சளாகத்தானே இருக்கு, மஞ்சளாக என் கண்ணு பார்த்தாலும் அந்த சங்கமானது வெளுப்பத்தான். அதே மாதிரி ஞானம் வந்துருது, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம லௌகிகமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்த போதிலும் இது நிஜமானது இல்ல, இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கலாம். உங்க ஆத்துல ஒரு பெரியவர் இருக்க, அவர் என்னடா கேரம் போர்டில் ரொம்ப பெரியவர், ஸ்டேட் லெவல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கார், சரி ரொம்ப நல்லா தான் இருக்கு. அவர் ஒரு நாள் என்ன, தாத்தா விளையாட்டுக்கு வான்னு சொல்லி பேரன் கூப்பிட்டுருக்கான். இப்ப அவர் என்ன பண்ணுவார், ஜெயிப்பாரா, ஜெயிச்சார்னு வச்சுங்களேன், எல்லாரும் போட்டான்னு வச்சுங்களேன், அந்த பேரன் அழ ஆரம்பிச்சு விடுவான், என்ன தோக்க வச்சுட்டியேன்னு. அதுக்காக என்ன பண்றாரு, அவனுக்காக ஐயோ விழலையே உங்காயெல்லாம் விழறதேன்னு சொல்லி பாக்குற. ஏன் சுவாமியினர், அவருக்கு தெரியும், நினைச்சா அத்தனை காயும் உள்ள போட்டுருவார், ஆனாலும் என்னடா அந்த பையனுக்காக தனக்கு வராத மாதிரி எப்படி விளையாடுறாரோ, அதே போல உங்களுக்கு ஞானம் வந்த பிறகு நீங்க கவலையே பட வேண்டாம், இந்த விளையாட்டெல்லாம் நமக்கு பொய்யான விளையாட்டு, நிஜமான விளையாட்டு இல்ல அப்படின்னு நன்னா தெரியும். மனசுல கவலைகள் வந்தா இந்த கவலைகள்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கறத நன்னா அறிந்து கொண்டிருக்க. ஆகையால் ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் நம்ம ஹிம்சப்பட போறது இல்ல. ஞானம் வருவதற்கு நம்ம என்ன பண்ணணும், ஆத்மா வேற புத்தி வேற அப்படிங்கறது நன்னா நினைச்சு நினைச்சு பார்க்கணும். இதாதான் மனநம்னு சொல்றேன். அந்த மனநமும் பண்ணினா நிம்மதியா சாஸ்வதமாக நம்மளோட உயிர் இருக்கிற பர்யந்தம் அதுக்கப்புறமும் அந்த மோட்ச நிலையை இங்கேயே அனுபவிக்கலாம். இதுதான் மற்ற சாஸ்திரத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம். மீமாம்சா சாஸ்திரத்துல யாகம் பண்ணுங்கிறான், யாகம் பண்ணினா அப்பவே ஸ்வர்க்கம் இல்ல, உயிர்கள் இருந்து எத்தனை நாள் பிராணம் போடணுமோ அது வரைக்கும் இருந்து அந்த சரீரம் பிராணம் போன பிறகு இந்த சரீரம் கீழே போய் லிங்க சரீரம் மட்டும் மனசு மட்டும் அங்கே போறது. ஆனா வேதாந்தத்தில் என்ன புரிஞ்சுடையனர், இங்கேயே இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம், இந்த சரீரத்திலேயே இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம், ஆகையால் அது நம்ம பண்ணணும்ங்கிறார். தஸ்மாத்யக்தேன ஹஸ்தேன துல்யம் சர்வம் விசேஷணம் அனாத்மத்தேன தஸ்மாத்யஹ முக்த சர்வ விசேஷணை. கீழே சொன்னதானா, நான் பண்றேன், நான் நடக்கிறேன், நான் யோஜனை பண்றேன், நான் சாப்பிடுறேன், நான் தூங்குறேன், இது சொன்ன இல்லையா, அத்தனையும் போய்விடும். இதெல்லாம் புத்தி சரீரம் அவர்கள் பண்றதை தவிர நான் பண்றது இல்லைன்னு நிச்சயமா நீங்க அது போயிடும். அப்ப நமக்கு அந்த ஆனந்த அனுபவம் வரும் அப்படின்னு. ஆனந்த அனுபவம் வராம இருக்கிறதுக்கு காரணங்கள் சொல்லி அதை நம்ம வருவதற்கு என்ன பிரயோஜனம் பண்ணோம்னு சொன்னார். இதையே இன்னும் ரெண்டு மூணு ஸ்லோகத்துல எடுத்து நமக்கு சொல்லப்படுறாரு. இது அடுத்த சனிக்கிழமை நீங்க பார்ப்போம். ஓ